ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 9, மிக ரகசியமான அறிவு, பதம் 18, பாகம் 2. ஓம் நம பகவதே வாசுதேவாயா, ஓம் நம பகவதே வாசுதேவாயா, ஓம் நம பகவதே வாசுதேவாயா. கதிர்பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுகுர்த்திம் பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம் பீஜமவ்யயம். கதிர்பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுகர்ன் பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம் பீஜமவ்யயம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். நானே இலக்கு காப்பவன் தலைவன் சாட்சி, வசிப்பிடம் அடைக்கலம் மற்றும் மிக நெருங்கிய நண்பன். நானே படைப்பு அழிவு எல்லாவற்றின் ஆதாரம், தங்குமிடம் மற்றும் நித்தியமான விதையும் ஆவேன். ஓம் அஜானது மிரந்தஸ்ய ஞானஞ்சன சலாகயம் சக்ஷுரன்மிலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நமாவோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்தம் ஸ்வாமின் இது நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷா சூன்யவாதி பாஷாததேஷ தாரணிம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாய தே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நமஹம். ஹே கிருஷ்ணா கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதிம் கோபேச கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்துதிம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 9, மிக ரகசியமான அறிவு, பதம் 18, பாகம் 2 இருக்கும். அருமையான ஒரு சரித்திரம். ஒரு நாள் ஒரு மரம் வெட்டுபவர் கோடாரியை எடுத்துக்கொண்டு போனார். முதல் நாள் 18 மரங்கள், 19 மரங்களை வெட்டி கொண்டு வந்தார். அப்போ அவருடைய எஜமானருக்கு பயங்கர ஆனந்தம், பயங்கர திருப்தி. அடடே, இவ்வளோ மரங்களை வெட்டி கொண்டு வந்து விட்டாயா அப்படின்னு பாராட்டினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக அவருடைய மரம் வெட்டும் எண்ணிக்கை குறைந்து கொண்டே சென்றது. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து 10 மரங்களை வெட்டினார், பின் 5 மரங்களை வெட்டினார், கடைசியில் ஒரே ஒரு மரத்தை மட்டும்தான் அவரால் வெட்ட முடிந்தது. காரணம் என்ன என்றால், அவர் கோடாரியை தீட்டுவதை விட்டுவிட்டார், அவருக்கு நேரம் இல்லை. முதல் நாள் வெட்டும் பொழுது 18-19 மரங்களை வெட்டிய மரம் வெட்டி இப்போ கடைசியில் ஒரே ஒரு மரத்தை மட்டும்தான் அவரால் வெட்ட முடிந்தது. ஏனென்றால் அவருக்கு கோடாரியை தீட்டுவதற்கு நேரம் இல்லை. அதுபோல தான் வாழ்க்கையில் நம்மளும் பார்த்தோம் அப்படின்னாக ஓடிக்கொண்டே இருக்கின்றோம், ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். எவ்வளவுதான் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருந்தாலும் இந்த மரம் வெட்டுபவருக்கு பட்டை தீட்டுவதற்கு, கோடாரியை தீட்டுவதற்கு அது வந்து கத்தி எவ்வளோ எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கின்றதோ அவ்வளோ வேகமாக மரத்தை வெட்டும். அதே வந்து ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா மரத்தை எப்படி வெட்ட முடியும்? நம்ம என்ன தான் வந்து முட்டி முனைஞ்சி பயங்கரமாக அடித்தாலும் அது வந்து ரொம்ப மொன்னையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி மரம் வெட்ட முடியுமா? வெட்டவே முடியாது. அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நம்மளும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே 26 மணி நேரம் இருக்கிறது, 24 மணி நேரம் தான் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், பயங்கரமாக ஓடிக்கிட்டே இருக்கோம். வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு கூட நேரம் இல்லை. எங்கேயா ஓடுறீங்க அப்படின்னா யாருக்கு இதுங்க தெரியும், உலகமே ஓடிக்கொண்டு இருக்கிறது, நாங்களும் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மனிதன் என்ன பண்ணுறான், அதிவேகமாக பூமி எவ்வளோ வேகமாக சுற்றுதோ அதை விட மனிதன் என்ன பண்ணுகின்றான், ஓடுகின்றான் ஓடுகின்றான் ஓடுகின்றான். யாருன்னா போயிட்டு ஐயா பகவத்கீதை அப்படின்னா அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க, அதுக்கெல்லாம் எங்கெங்க நேரம். ஆனால் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, நம்ம வந்து பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை படிக்காமல் நேரம் ஒதுக்காமல் எவ்வளோதான் ஓடிக்கொண்டு இருந்தாலும் எப்படி இந்த மரம் வெட்டியால் வந்து முதல் நாள் 18 மரங்களை வெட்ட முடிந்தது, அதே மரம் வெட்டி ஒரே ஒரு மரத்தை மட்டும்தான் அவரால் வெட்ட முடிந்தது காலப்போக்கில். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோதான் வந்து கஷ்டப்பட்டாலும் வந்து பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை படிக்கவில்லை கேட்கவில்லை, பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இதெல்லாம் நம்ம செய்யவில்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய மனம் இருக்கின்றதே மைண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மனம் அது வந்து ரொம்ப வந்து வீக்காயிடும், ரொம்ப வந்து வீக்காயிடும். பட்டை தீட்டாத கத்தி எப்படி மொன்னையாக இருக்கின்றதோ அதுபோல் நம்மளுடைய மனம் ஆகிவிடும். அப்படி மனம் ஆகிவிட்டது அப்படின்னா இந்த பாடி சுறுசுறுப்பாக கூட ஓடலாம் ஒடியாரலாம், மனம் வந்து போ வீக்காயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கெட்ட நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கெட்ட விஷயம் வந்துருச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணோம் நம்மளுடைய மனசால் வந்து ரொம்ப வீக் ஆகிடும், பழுது அடைஞ்சிரும். நம்ம மனசு எப்போ வீக்காக அடைஞ்சிருச்சோ அப்போ வந்து நம்ம சரீரம் வந்து சுறுசுறுப்பாக இருந்தாலும் சரீரம் வேலை செய்யாது. இந்த சரீரம் எப்படி வேலை செய்கின்றது அப்படின்னா மனம் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதிகமாக வேலை செய்யும். இந்த கோடா இந்த மரம் வெட்டுபவர் கோடாரி வந்து நல்லா ஷார்ப்பாக கூர்மையாக இருந்துச்சு அப்படின்னா அவரால் நன்றாக வெட்ட முடியும். அதுபோல் நம்ம இந்த சரீரத்துக்கு எது கோடாரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனம், நம்மளுடைய மனமும் ஆத்மாவும் எப்பொழுது ஆரோக்கியமாக இருக்கின்றதோ அப்போ தான் வந்து இந்த உடலால் நன்றாக வந்து வேலை செய்ய முடியும், ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கும். அதனால் ஒரு மனிதன் வந்து பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை படித்து பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுது நம்மளுடைய மனம் என்ன ஆகிறது, மனம் ஆத்மா எல்லாம் என்ன ஆகின்றது அப்படின்னா வந்து எப்படி பட்டை தீட்டப்பட்ட கோடாரி ஷார்ப்பாக இருக்குமோ அதுபோல் ஆகிவிடும். அதுபோல் ஆகிவிட்டது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் ஆத்மா அதுக்கப்புறம் மனம் எல்லாம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், நாம் நினைத்த காரியத்தை நம்மளால் வந்து செய்ய முடியும். பகவானுடைய இந்த பதத்தில் வந்து கதிர் அப்படின்னு வந்து பகவான் சொன்னார், பகவான் நானே இலக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பர்த்தா காப்பவன் நானே அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பிரபு தலைவன் நானே, அதுக்கப்புறம் வந்து சாட்சி அப்படின்னு பகவான் சொன்னார். அதை வந்து நம்ம நேற்றைய முன் தினம் பார்த்தோம். இன்னைக்கு பகவான் அடுத்து சொல்கின்றார் நிவாசம் அப்படின்றார். நிவாசம் அப்படின்னா வசிப்பிடம். நம்மளே பல இடத்துல வந்து பார்த்துருப்போம் வீட்டுக்கு பேர் என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா ஸ்ரீநிவாஸ், ஸ்ரீநிவாஸ் அப்படின்னா இங்கே பகவான் வந்து வசிக்கின்றார் என்று பொருள். கிருஷ்ண நிவாஸ் அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே வசிக்கின்றார் என்று பொருள். அதுபோல் பகவான் சொல்கின்றார் வசிப்பிடம் நானே அப்படின்னு சொல்கின்றார். அதுக்கப்புறம் சரணம் என்று சொல்கின்றார். சரணம் என்றால் அடைக்கலம். இந்த லோகத்தில் நம்ம பல மனிதர்கள்ட்ட போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடைக்கலம் எடுத்துக்கொள்கின்றோம். என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா நம்ம அலுவலகத்தில் போய் அடைக்கலம் எடுத்துக்கொள்கின்றோம். யாரையாவது திருவடியை பிடிக்க யாராவதுக்கு வந்து காலை பிடிக்கின்றோம், இல்லைனா வந்து அரசாங்கத்தில் இருக்கின்ற காலை பிடிக்கின்றோம், இல்லைனா வேற யாருகிட்டையோ போய் கெஞ்சி கொண்டு இருக்கின்றோம். இந்த லோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல இடத்துல போயிட்டு நம்ம வந்து அடைக்கலம் கேட்கின்றோம். ஐயா என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள், இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஓடி 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 அவர்களுடைய காலை பிடிக்கலாம் என்று ஓடும் பொழுது அவர்கள் அங்கிருந்து காலை உதறிவிட்டு நம்மளை தள்ளிவிட்டு ஓடிவிடுகிறார்கள். ஆனால் உண்மையான அடைக்கலம் பார்த்தீங்க அப்படின்னா பகவான் சொல்லுகின்றார் இங்கே நானே அப்படின்னு சொல்லுகின்றார். சரணம் அடைக்கலம் உண்மையான அடைக்கலம் நானே அப்படின்னு பகவான் இங்கே சொல்லுகின்றார். பிரபுபாதர் கொடுத்திருக்கின்றார் பொருளூரில் ஒரு மனிதன் துக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் பகவானை அடைக்கலம் பகவானிடம் சரணடைய வேண்டும். இந்த லோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான துக்கங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். எப்படி நம்ம இந்த முன்னாடியில் காலத்திலாம் நல்லா மழை பெய்யும், மழை பெய்யும் போது நல்லா அந்த பாசம்லாம் இருக்கும் கிணத்துலையோ இல்லை வந்து குளத்துலையோ பார்த்து அப்படின்னா நிறைய பச்சை பச்சையர்னு வந்து நிறைய பாசம் இருக்கும். அந்த பாசான என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அங்கே போய் தண்ணி எடுக்க போகிறோம் குளிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அந்த பாசனை தள்ளி விட்டே இருக்கணும். தள்ளி விட்டே இருந்தோம் அப்படின்னா பாசனை தள்ளி போவோம், அப்புறம் நம்மளால் தண்ணி எடுக்கலாம் குளிக்கலாம். அதை என்ன பண்ணோம் நம்ம என்ன தான் அந்த பாசனை தள்ளினாலும் அது மறுபடியும் 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 வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோகத்துலேயும் வந்து இந்த துன்பம் அப்படிங்கிறது இந்த பாசானை போல தான். நிறைய பேர் தெரியும் இந்த உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முன்னாடிலாம் வந்து நன்றாக பார்க்கலாம், இப்போ தான் மழையுமே இல்லை, மழை இல்லாத நேரத்தில் தண்ணியும் கிடையாது, தண்ணி இல்லாத நேரத்தில் அந்த பச்சை பசேர்னு இருக்கிற பாசியும் இருக்காது. இருந்தாலும் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருக்கும். அப்படி எப்படி அந்த பச்சை பாசி வந்து கொண்டே இருக்கின்றதோ அதுபோல தான் நம்ம சம்சாரம் அப்படிங்கிற அந்த கடலில் பார்த்தீங்க அப்படின்னா துன்பங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். இந்த துன்பங்களிலிருந்தாம் ஒரேடியாக விடுபட வேண்டும் என்றால் பகவானிடம் சரணடைய வேண்டும் என்று ஆச்சாரியர்கள் வலியுறுத்துகின்றனர். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் பாதுகாப்பு மிக அவசியம், பாதுகாப்பு வேணும்னாலும் பகவானை சரணடைய வேண்டும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நரசிம்ம பகவான் எப்பொழுதும் பக்தர்களை பாதுகாக்கின்றார். நமஸ்தே நரசிம்மாயாம். பக்தர்கள் என்றுமே பார்த்தீங்க அப்படின்னா பகவான் நரசிம்மருடைய அவதாரத்தினுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னா பக்த பிரகலாதனை காப்பதற்கு. அதுபோல பக்த பிரகலாதனை எப்படி காப்பாற்றினாரோ பகவான் நரசிம்ம தேவர் பல விதமான துன்பங்களிலிருந்து காப்பாற்றினார், எப்பொழுதும் பாதுகாத்தார் நரசிம்ம தேவர். அதுபோல எப்பப்பெல்லாம் துன்பம் வருகிறதோ அப்போ பகவான் நரசிம்மரை யாரெல்லாம் பிரார்த்தனை செய்கின்றார்களோ வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு துன்பத்திலிருந்து விடுபடலாம். அதனால தான் ஆச்சாரியார் சில பிரபுபாதர் சொல்லுகின்றார், யார் யாருக்கெல்லாம் துன்பத்திலிருந்து விலக வேண்டுமோ, யார் யாருக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு வேண்டுமோ அவர்கள் பகவானிடம் சரணடைய வேண்டும் என்று சொல்லுகின்றார். பார்த்தீங்க அப்படின்னா மகா இந்த ராமாயணத்தில் விபீஷணன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா ராவணன் வந்து சொல்லிவிட்டான், நீ வந்து என் பக்கத்தில் இருக்காத, நீ ஓடி போயிடு அப்படின்னு சொல்லும் பொழுது விபீஷணன் வந்து பகவான் ராமச்சந்திரனுடைய சரணனை கெட்டியமாக பிடித்து கொண்டார், சரணடைந்தார். அப்படி சரணடையும் பொழுது எல்லா விதமான பாதுகாப்பும் விபீஷணனுக்கு கிடைத்தது என்று நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல நமக்கு எப்பப்பெல்லாம் பாதுகாப்பு வேணுமோ அப்போ நமக்கு நம்மளோட கீழே இருக்கிறவன்ட்ட போய் பாதுகாப்பு கேட்க முடியாது. எவனா ஒருத்தன் இப்போ வந்து நமக்கு 10 வயசு அப்படின்னா 5 வயசு இருக்கவன்ட்ட போயிட்டு என்னை பாதுகாத்துக்கிறியா, என்னை பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொன்னால் அவன் எப்படி பாதுகாப்பான்? அதனால் நமக்கு மேலே இருக்கிறவர்கள்ட்ட தான் நம்ம பாதுகாப்பு வேண்டி கேட்டு போக முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்மளே தண்ணிக்குள்ளே விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தண்ணிக்குள்ளே விழுந்துட்டோம், இன்னொருத்தன் மூழ்கிட்டு இருக்கான் தண்ணிக்குள்ளே, வந்து நம்ம இப்போ தான் விழுந்திருக்கோம், இன்னொருத்தன் மூழ்கிட்டு இருக்கான் அப்படின்னா மூழ்கிட்டு இருக்கவன்ட்டேனே காப்பாற்றுன்னா அவன் எப்படி காப்பாற்றுவான்? கடல் இப்போ கடல் இருக்குது அப்படின்னா கடலில் மேலே ஒருத்தன் எவனா வந்து கம்பீரமாக நின்றுட்டு இருக்கான் அப்படின்னா ஐயா நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னா அவன் வந்து காப்பாற்றுவான். அதே கடலுக்குள்ளே மூழ்கிட்டு இருக்கவன்ட்ட போயிட்டு காப்பாற்றுனா அவனே மூழ்கிறான், அவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆள் வேணும், நம்ம எப்படியோ காப்பாற்ற முடியும்? அதுபோல் இந்த சம்சாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மனிதனும் இந்த கடலில் மூழ்கி கொண்டு இருப்பது போல தான் இருக்கின்றான். ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு துன்பம் அவனை வாட்டி கொண்டு தான் இருக்கிறது, அவனும் ஒவ்வொரு துன்பத்தில் மாட்டிகிட்டு இருக்கான், அவனே வந்து கடலில் மூழ்கிற நிலைமையில தான் வந்து இருக்கிறான் எல்லாம் மனிதனும் இந்த உலகத்தில். அதனால தான் பகவான் இங்கே சொல்கின்றார் சரணம். எப்படி வந்து ஆச்சாரியார்களும் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அந்த கரை மேலே நிற்கும் மனிதர்களைப் போல அவர்களிடம் நம்ம வந்து சரணடையும் பொழுது அவர்களை எளிமையாக காப்பாற்ற முடியும் என்று ஆச்சாரியர்கள் சொல்கின்றனர். பகவான் அதுக்கப்புறம் சுகிர்த் என்று சொல்கின்றார். பகவான் சுகிர்த் என்றால் நானே மிக நெருங்கிய நண்பன் அப்படின்னு சொல்கின்றார். இந்த உலகத்தில் நமக்கு பல விதமான நண்பர்கள் இருக்கிறார்கள். நம்ம சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது பலவிதமான நண்பர்கள் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் வந்து சிறு குழந்தைகளிலிருந்து பள்ளிக்கூடம் செல்கின்றோம், அங்கே சில நண்பர்கள் உருவாகிறார்கள். அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்து கல்லூரி செல்கின்றோம், அங்கே நண்பர்கள் உருவாகுகிறார்கள். அதுக்கப்புறம் வந்து கல்லூரியை முடித்துவிட்டு வேலைக்கு செல்லும் பொழுது அங்கே நண்பர்கள் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் வேலையெல்லாம் விட்டுவிட்டு வேறு விதமான பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டில் இது போன்று பல நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம்ம சின்ன சிறு குழந்தைகளாக விளையாடும் பொழுது அந்த விளையாடி விட்டு நம்ம எப்போ வந்து பள்ளிக்கூடத்தில் செல்கின்றோமோ அந்த சிறு வயதில் விளையாண்ட சிறுவர்கள் பல சிறுவர்கள் நண்பர்கள் விலகி விடுவார்கள், வந்து முகவரியே இல்லாமல் ஆகிவிடுவார்கள். நம்மளே பார்க்கலாம், நம்மளே நம்ம வந்து இப்போ நம்ம கடந்து வந்த பாதையெல்லாம் நம்ம பழகின நண்பர்களோட நம்பரெல்லாம் நம்ம ஃபோனில் வச்சுருந்தோம் அப்படின்னா பல ஆயிரக்கணக்கான வந்து நண்பர்களை வைத்திருக்க வேண்டும். இருந்தாலும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நம்பர் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து நம்ம சிறு வயசில் விளையாண்ட குழந்தைகளுடைய சிறு வயசில் விளையாண்ட நண்பர்கள் நம்ம வந்து பள்ளிக்கூடம் போகும்பொழுது அந்த சிறு வயசில் உள்ளவங்கெல்லாம் மக்கள்லாம் எங்கேயோ போயிடுறாங்க, முகவரி இல்லாமல் ஆகிவிடுகிறது. அதுக்கப்புறம் வந்து பள்ளிக்கூடத்தை முடித்து விட்டு காலேஜ் போனோம் அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற நண்பர்களோட நம்பர்லாம் வந்து என்ன பண்ணுறான், இவெல்லாம் எங்கே போயிட்டானே தெரியலப்பா, அவன் நம்பர் எங்கானா ஒன்றையும் காணா எங்கே இருக்கானா, ஆள் அட்ரஸ் கூட தெரியல, ஒரு ஃபோனும் பண்ண மாட்டான்யா, ஒன்றும் பண்ண மாட்டான், இவன் நம்பர் எதுக்கு வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் இருக்கிற நம்பர்லாம் தூக்கிட்டு அப்புறம் புது நம்பராக காலேஜில் உள்ள நண்பர்கள்லாம் இவன் முக்கு சாமி எல்லாத்தையும் என்ன பண்ணுறான் போடுறான். அதுக்கப்புறம் கல்லூரி முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டான் அப்படின்னா அவனோட நம்பர்லாம் தூக்கிட்டு என்ன பண்ணுறான், வந்து வேலைக்கு போகிற இடத்துல உள்ள நம்பர்லாம் சொருகிறான். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்கள் மாறி 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 கொண்டே தான் இருக்கின்றார்கள். பகவான் சொல்கின்றார், ராமே சுகுர்த் அப்படின்னு சொல்கின்றார், நானே வந்து மிக நெருங்கிய நண்பன் அப்படின்றார். மிக நெருங்கிய நண்பன் அப்படின்னா பரமாத்மாவாக பகவான் எப்பொழுதும் இருக்கின்றார் நம்மளுடைய ஹிருதயத்தில். நம்ம எங்கே சென்றாலும் எப்பொழுது சென்றாலும் ஒரு நாயினுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு பசுமாடினுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டாலும் இல்லை சொர்க்கலோகம் சென்றாலும் இல்லை மனித பிறவியில் எந்த பிறவியாக ஆணாகவோ பெண்ணாகவோ எந்த பிறவியை எடுத்துக்கொண்டாலும் பகவான் சொல்கின்றார், நானே சுகுருத்து, நானே மிக நெருங்கிய நண்பன் அப்படின்றார். மிக நெருங்கிய நண்பன் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எப்போ தப்பு காரியம் பண்ணுகின்றோமோ அப்போ உடனே நிறுத்த வேண்டும். எவன் ஒருவன் உண்மையான நண்பனாக இருக்கின்றானோ அவன் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா டேய் தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லும். அதுதான் பகவான் உள்ளுக்குள்ளே உட்காந்து கொண்டு சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். நம்ம எப்பப்பெல்லாம் தவறுகளை செய்கின்றோமோ அப்பறெல்லாம் செய்யாதே 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 என்று உள்ளிலிருந்து ஒரு வார்த்தை வந்து ஒரு சத்தம் வந்து கொண்டே தான் இருக்கின்றது. பகவான் அதுபோல் நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் இது நல்லது இது கெட்டது என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். அதே ஒரு நண்பன் இருக்கான் அப்படின்னா டே நான் வந்து இந்த ஒயின் ஷாப்பு போகலான்னு இருக்கின்றாம்னா அப்படியா நானும் வரேன் போகலாம் வா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மட்டையாயி ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுவான் வந்து அழிஞ்சே போயிடுவார்கள். அதுக்கு பேர் நண்பன் என்று கிடையாது. ஒருவன் நண்பன் எப்போ தவறுதான பாதைகள் செல்கின்றானோ அவனை நிறுத்தி நல்ல பாதையில் நாம் கொண்டு வர வேண்டும். இந்த லோகத்தில் சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பயங்கர ஆனந்தத்தில் இருந்தோம் சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா நண்பன் நண்பர்களுக்கெல்லாம் துக்கம், அடையே நம்ம துக்கத்தில் இருக்கோம் இவன் மட்டும் எப்படிடா ஆனந்தத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பல பயங்கர துக்கமாக இருக்கும். அதே நம்ம வந்து துக்கப்பட்டோம் அப்படின்னா ஒரு எதனா ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா அவர்களுக்கு குதூகலம் தாங்க முடியாது. அவருக்கு குதூகலம் பார்த்தீங்க அப்படின்னா பாரு இவ்வளோ நாள் சிரிச்சுக்கிட்டு இருந்தான் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருந்தான்ல இன்னைக்கு போட்டார் வர் பகவான் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நம்ம துக்கத்தில் இருக்கும்பொழுது அவன் ஆனந்தப்படுவான். இதற்கு பெயர் நண்பன் என்று இல்லை. நண்பன் அப்படின்னா நம்ம துக்கப்படும் பொழுது அவனும் துக்கப்பட வேண்டும். ஏன் என் துக்கப்பட வேண்டும் அப்படின்னா அடடே நான் நண்பன் துன்பப்படுகின்றானே அவனுக்கு எப்படினா உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு துக்கப்படணும். நம்ம சந்தோஷம் அடையும் பொழுது அவனும் சந்தோஷம் அடைய வேண்டும். அவன் தான் உண்மையான நண்பன். நம்ம சந்தோஷம் அடையும் பொழுது பரவாயில்ல என்னோட நண்பனும் சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சந்தோஷம் அடைய வேண்டும். அதனாலதான் வைஷ்ணவர்கள் என்னைக்கும் வந்து பர துக்கி துக்கி பர துக்கி பர அப்படின்னா அடுத்த மனிதர்கள் துக்கம் படும் பொழுது வைஷ்ணவர்களும் துக்கப்படுவார்கள். ஏன் துக்கப்படுகிறார்கள் அப்படின்னா அடடே இந்த ஒரு ஜீவராசி துன்பப்படுகின்றான் இவனை எப்படி கரை சேர்ப்பது இந்த துன்பத்திலிருந்து மீட்டு எப்படி இவனுக்கு சுகத்தை கொடுப்பது அப்படி என்று வைஷ்ணவர்கள் என்றைக்குமே வந்து பர துக்கி துக்கியாக இருப்பார்கள். அதனால தான் சில பிரபுபாதரை பார்த்தீங்க அப்படின்னா 70 வயசு கட்டில் படுத்து வந்து ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் சில பிரபுபாதர் அமெரிக்கா சென்றார். ஏனென்றால் பரதுக்கு துக்கி இந்த சமுதாயத்தில் பல மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்களே, ஏன் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் ஆன்மீக விஷயங்கள் இல்லாமல் பகவத் பக்தி கிருஷ்ண பக்தி பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை படிக்காமல் இவர்கள் துன்பப்படுகிறார்களே என்று சில பிரபுபாதர் சென்றார். அதனால தான் நம்மளும் இப்போ என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா ஐயா ஒவ்வொரு மனிதரும் பிச்சை எடுக்காத குறையாக நம்மளும் என்ன பண்ணுகின்றோம் பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்கள் படிங்கள் நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் அடையுங்கள் என்று சொல்லுகின்றோம். நம்ம வந்து இந்த மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம ஏதோ அந்த இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பேரை பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு கமிஷன் கிடைக்கும். இன்றைக்கே பேங்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்சி உயிராக எடுப்பானுங்க. இந்த பேங்க்கு போனீங்க இல்லை இன்சூரன்ஸ் இந்த ஏஜென்ட்டுங்களாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா அவன் வந்து ஐயா இதை சேருங்க அந்த சேருங்க இந்த காப்பீட்டு திட்டம் அருமையாக இருக்கும் இதுக்கு அருமையாக இருக்கும் அது அருமையாக இருக்கும் இதில் பணத்தை போடுங்க அதில் பணத்தை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா பணத்தை வாங்கிட்டு காப்பீட்டு திட்டத்தை போட்டுட்டு ஒரு வந்து சல்யூட் அடிச்சுட்டு கிளம்பி போயிடுவான். ஏன் அப்படின்னா அவனுக்கு கமிஷன் கிடைக்குதே அவனுக்கு கமிஷன் கிடைக்குது. ஒரு 10 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா கமிஷன். அதுபோல் பகவத்கீதா குரூப்பில் வந்து 10 பேர் சேர்ந்தாங்க ஒரு 10 பேர் பகவத்கீதை நம்ம படிக்க சொல்கிறோம் அப்போ என்ன பகவான் என்ன பைசா கொடுக்குறாரா அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து பகவான் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார் அது தனி விஷயம். இருந்தாலும் இந்த எல்ஐசி ஏஜென்ட்கள் இந்த ஏஜென்ட்டுங்களுக்கு கமிஷன் கிடைக்குது அதுபோல் நம்ம கமிஷன் கிடைக்குதா? நம்ம எதுக்கு ஒவ்வொருத்தராக மனிதனாக போயிட்டு பகவத்கீதா படிங்க நீங்கள் பகவத்கீதா ஒரு 10 பேர் படிச்சிங்கன்னா எங்களுக்கு ஏதோ ஒரு மாதம் 1000 ரூபா கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு எதாவது சொல்கிறார்களா பக்தர்கள் அப்படின்னா வந்து கிடையாது. இருந்தாலும் எதற்கு சொல்கின்றார்கள் அப்படின்னா பரதுக்கி துக்கி. மனிதன் பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை படிக்கும் பொழுது ஞானம் கிடைக்கின்றது. நான் ஏன் துன்பப்படுகின்றேன், நான் ஏன் ஆனந்தமாக இருக்கக்கூடாது அப்படின்ற பலவிதமான ஞானங்களும் கிடைக்கின்றது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுகின்றோம், ஒவ்வொருத்தராக வலுக்கட்டாயமாக போயிட்டு ஐயா படிங்க பகவத்கீதை அப்படின்னு என்று சொல்லுகின்றோம். இந்த எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி ஏதோ கமிஷன் கிடைக்குது, அதனால தான் இவங்கெல்லாம் வந்து பகவத்கீதை படிங்க படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து தவறுதலாக நினைத்து கொள்ளக்கூடாது. யாருன்னா வாழ்க்கையில் வந்து நம்மளை வந்து கிருஷ்ண பக்தியை நோக்கி எதனா வந்து சிபாரிசு செய்தாங்க அப்படின்னா இதை பண்ணுங்க அப்படின்னா உடனே நம்ம செய்ய வேண்டும். அவர்கள் வந்து இதை காசுக்காண்டே பணத்துக்காண்டே சொல்லவில்லை, நம்மளோட நன்மைக்காண்டி சொல்கின்றார்கள் என்று நாம் உணர்ந்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் பகவான் இங்கே சொல்கின்றார், நானே மிக நெருங்கிய நண்பன் என்று சொல்கின்றார். அதுக்கப்புறம் பகவான் சொல்கின்றார், பிரபவ பிரளயஸ்தானம் படைப்பாளியும் நானே, அழிப்பவனும் நானே என்று பகவான் சொல்கின்றார். இதை பற்றி நம் பல முறை வந்து படைப்பாளியை பற்றியும் பகவான் எப்படி படைக்கின்றார் அளிக்கின்றார் அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கின்றோம். அதுக்கப்புறம் பகவான் சொல்கின்றார், நிதானம் பீஜம் அவ்வியம், பீஜம் அப்படின்னா விதை, நித்தியமான விதையும் நானே அப்படின்னு பகவான் சொல்கின்றார். இந்த ஆத்மாவிலிருந்து பல விதமான விதைகள் இருக்கின்றன. ஒரு மரத்துக்கோ ஒரு செடிக்கோ எல்லா விதமான விதைகளும் நித்தியமான விதை என்ன அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா விதைகளுக்கும் காரணம். அதனால தான் பகவான் சொல்லுகின்றார், விதையும் நாடே அப்படின்னு சொல்லுகின்றார். இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா இன்னைக்கு பார்த்தது பகவான் நிவாஸ் அப்படின்னு சொல்லுகின்றார், வசிப்பிடம் நானே என்று சொல்லுகின்றார். சரணம், நம்ம பலவிதமான மனிதர்களிடம் சரணடைவதற்கு பதிலாக பகவானிடம் சரணடைய வேண்டும். அதுக்கப்புறம் சுகுர்த் மிக நெருங்கிய நண்பன் என்று பகவான் சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் படைப்பவனும் நானே, அழிப்பவனும் நானே, நித்தியமான விதையும் நானே என்று பகவான் சொல்லுகின்றார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.